உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்புள்ளங்களே, இன்று நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பூமியில் புதுமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். பூமியில் புதுமை. தனி ஒருவன் உருவாக்கிய 300 ஏக்கர் காடு. புவி வெப்பமயமாதலும் பருவநிலை மாற்றமும் எதிர்கால ஆரோக்கியமான வாழ்க்கை குறித்த பெரும் அவநம்பிக்கையை நம்மால் ஆழ்த்தியிருக்கும் தருணத்தில் அமேசான் மழைக்காடுகளில் தீ பற்றி எறியும் தகவல் இந்த அவநம்பிக்கையை அதிகப்படுத்தும் விதமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நமக்கு நம்பிக்கையூட்டும் நிகழ்வாக மணிப்பூரைச் சேர்ந்த 45 வயதுடைய லோயா அவர்கள் ஒரு தனி மனிதனாக 300 ஏக்கரில் ஒரு காட்டையை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். 2002 தன் சொந்த முயற்சியால் புன்ஷிலாக் என்னும் மலைப்பகுதியில் காடுகளை உருவாக்க முடிவெடுத்தார் லோயா. அதன் பயனாக 18 வருடங்கள் கழித்து புன்ஷிலாக் தற்போது 300 ஏக்கர் நிலப்பரப்பில் செடி கொடிகளுடனும் மூலிகைகளுடனும் காட்டு விலங்குகளுடனும் அடர்வனமாக காட்சியளிக்கிறது. 250க்கும் மேற்பட்ட தாவர வகைகளும் 25க்கும் மேற்பட்ட மூங்கில் வகைகளும் இங்கு காணப்படுகின்றன. பல வகையான பறவைகள், பாம்புகள், மான்கள், எறும்பு தின்னிகள், முள்ளம்பன்றிகள், கீரிப்பிள்ளைகள், சிறுத்தைகள் போன்ற விலங்குகளுக்கும் புன்ஷிலாக் இன்று புகலிடமாக மாறியிருக்கிறது. லோயா அவர்கள் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கும் இயற்கையின் பாதுகாப்பிற்கும் வித்திட்டிருப்பது நம் அனைவராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. விவிலிய தேடல் பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுதல் பகுதி 2. அன்பு நெஞ்சங்களே, பார்வையற்ற பர்த்திமேயு பரமன் இயேசுவை மெசியாவாக கண்டுகொண்டதும் பார்வை தெளிவுடைய பரிசேயர்கள் பாராமுகமாயிருந்து இயேசுவை கண்டுகொள்ளாததும் விந்தையாகவே இருக்கிறது என்று பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுதல் பகுதி 1 சிந்தித்த நாம் வியப்பூட்டும் இன்னும் சில தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய தேடுதல் பயணத்தை தொடருவோம். பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுதல் நிகழ்வை நம் மனக்கண் முன் ஒரு கற்பனை காட்சியாக சித்தரித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நிகழ்வில் இழையோடு இருக்கும் தெய்வீகமான செயல்பாடுகளை நாம் ஆய்ந்துணர முடியும். இந்த நிகழ்வின் கதாபாத்திரங்கள் மற்றும் சூழலை கற்பனை செய்யும்போது இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், குறைகாணும் நோக்குடன் இயேசுவை தொடரும் பரிசேயர்கள், பார்வை இழந்ததால் ஓரம் கட்டப்பட்டு பாதையோரம் அமர்ந்து இறந்துண்ணும் அதாவது பிச்சை எடுக்கும் பர்த்திமேயு, உடற்குறைபாட்டினால் உழைக்க முடியாமல் உறவுகளால் ஒதுக்கப்பட்டு வழியோரம் அமர்ந்து இறந்துண்ணும் கூட்டம் மற்றும் எரிகோவிற்கு வந்து செல்லும் மக்கள் கூட்டம் என ஒரு பரபரப்பான கூச்சலும் ஓசையும் ஒருங்கிணைந்த சந்தைக்கடை போன்ற ஒரு சூழலை நாம் கணித்து காண முடிகிறது. அன்பு நெஞ்சங்களே, நம் பார்வையை இயேசுவின் மீது மட்டும் பதித்து நமது சிந்தனையை தொடரும்போது இயேசுவின் 4 விதமான செயல்பாடுகளை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. முதலாவதாக, மக்கள் கூட்டம் மற்றும் அப்போஸ்தலர்களுடன் உரையாடிக் கொண்டு சென்று கொண்டிருந்த இயேசு தன்னை அழைத்த பர்த்திமேயுவின் குரலை கேட்டு நிற்கிறார். மார்க்கு நற்செய்தி 10:48-49 அவர், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் மிக தெளிவாக இதை பதிவு செய்துள்ளார். அன்பார்ந்தவர்களே, மக்களின் பேச்சுக்குரலும் வழியோரம் அமர்ந்து மக்களிடம் உதவி வேண்டும் இறந்துண்பவர்களின் கூச்சலும் என ஆரவாரம் நிறைந்த அந்த சூழலில் இயேசு பர்த்திமேயுவின் குரல் கேட்டு நின்றது, அல்லது அந்த கூச்சலும் ஓசையும் நிறைந்த வேளையில் பர்த்திமேயுவின் குரல் மட்டும் இயேசுவின் காதில் விழுந்தது ஒரு உன்னதமான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது, துன்பத்தில் துயரத்தில் தூர நின்று வேடிக்கை பார்ப்பவர் அல்ல நம் இறைவன், மாறாக துயர் துடைக்க நமக்கு செவி சாய்த்து நமக்கு துணை நிற்பவர் நம் இறைவன் என்பதுதான் அந்த உன்னதமான உண்மை.
செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, நம் எண்ண ஓட்டத்தை சற்று பின்னோக்கி செலுத்தினோம் என்று சொன்னால், பர்த்திமேயுவின் குரலை கேட்ட இயேசுவின் இந்த செயல்பாடு பழைய ஏற்பாட்டில் இறைவன் இஸ்ராயல் மக்களை பற்றி மோசேயிடம் கூறிய வார்த்தைகளோடு ஒன்றி வருவதை நாம் அறிய முடியும். விடுதலை பயணம் 3:7. அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன், ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் என்று சொன்ன இறைவன் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். தன் பிள்ளைகளாகிய நம்மேல் என்றும் அன்பு கூறுபவர். துன்பத்தில் நாம் துவளும் போதும் துயர்கண்டு துடிக்கும் போதும் துணை நிற்பவர். நமது குரலை கேட்டு நம் தேவையை நிறைவு செய்பவர் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. மேலும் தன் மந்தையிலுள்ள ஆடுகளின் குரலை நன்கு அறிந்த நல்ல ஆயனாக இயேசு இருக்கிறார் என்பதையும் நாம் சிந்திக்க முடிகிறது. யோவான் செய்தி 10:14-15. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே இதிலிருந்து ஆடுகளின் குரலை இனம் கண்டுகொள்வதோடு அந்த குரலின் அர்த்தம் அறிந்து செயல்படும் நல்லாயனாக இயேசு பர்த்திமேயுவின் குரலுக்கு செவிமடுத்து அவரது தேவையை நிறைவு செய்கிறார் என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, தன்னை அழைத்த பர்த்திமேயுவை இயேசு கூப்பிடச் சொல்கிறார். இதை சிந்திக்கும்போது பார்வையற்றவரை தன்னிடம் வரச் சொல்லி அழைப்பதை விட இயேசுவே அந்த கூட்ட நெரிசலில் பர்த்திமேயுடன் சென்றிருக்கலாம் என்று நாம் என்ன தோன்றுகிறது. ஆனால் இங்கே இயேசு பர்த்திமேயுவுக்கு ஒரு மறைமுக செய்தியை சொல்கிறார். அதாவது, நீ இருக்க வேண்டிய இடம் இனி பாதையோரமல்ல, எல்லாரையும் போல நீயும் ஒருவனாக நடுவில் நிற்க வேண்டும் என்பதை இலைமறை காயாக சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஓரம் மையமாவதும் மையம் ஓரம் கட்டப்படுதலும் இறைவனின் வியத்தகு செயல்களில் ஒன்று என்று அறிய முடிகிறது. இதையொத்த நிகழ்வான நோயினால் பீடிக்கப்பட்டு கூட்டத்தில் ஒருத்தியாக யாருக்கும் தெரியாமல் இயேசுவின் மேலுடையை தொட்டு குணம் பெற்ற 12 இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண்ணை எல்லார் முன்னிலையிலும் இயேசு வெளிப்படுத்திய நிகழ்வை நாம் இங்கு நினைவு கூறல் சாலச் சிறந்தது என எண்ணுகிறேன். ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுத்தலும் இயேசுவின் இறையரசு பணியின் அங்கமாகும் என்பதை நாம் கருத்தில் கொள்ளல் நன்று.
துயரென்றால் போதுமே, அதை தகர்த்திட வருவார். சிறு துயரென்றால் போதுமே, நம்மை தாங்கிட வருவார். செவி சாய்க்கும் இறைவன், 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 செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார்.
அன்பார்ந்தவர்களே, 3வதாக, இயேசு பர்த்திமேயுவிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். மார்க்கு நற்செய்தி 10:51. இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பெரும்பாலும் இயேசுவின் அற்புதங்களில் இயேசு தன்னிடம் நலம் வேண்டுபவரிடமும் அவர்களுடைய நம்பிக்கையை சோதித்து பார்ப்பது அல்லது அவர்களின் நம்பிக்கை மனநிலையை அறிந்து கொள்ள விரும்புவது வழக்கமானது என்பதை நாம் நற்செய்தி பதிவுகளிலிருந்து அறிகிறோம். இங்கே இயேசு பர்த்திமேயுவின் நம்பிக்கையை வெளிக்கொணரும் விதமாக இந்த கேள்வியை கேட்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கேள்வியின் வழியாக இயேசு பர்த்திமேயுவின் உள்மனதையும் சோதித்து பார்க்கிறார். இயேசுவே தாவீதின் மகனே என்று பர்த்திமேயு இயேசுவை அழைத்தது வெறும் உதட்டளவு வார்த்தைகளா? இல்லை, இவர் உண்மையில் எல்லாம் வல்லவர், இவரால் எல்லாம் கூடும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் வார்த்தைகளா என்பதை உணர்ந்து கொள்ளும் முகத்தான் இயேசு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, இயேசு பர்த்திமேயுவுக்கு பார்வை கொடுக்கின்றார். அதாவது, இயேசு பர்த்திமேயுவின் குரலை கேட்டு அவரை தன்னிடம் கூப்பிட்டு அவரின் விருப்பம் என்னவென்று கேட்டு இறுதியாக பர்த்திமேயுவின் விருப்பத்தை செயலில் நிறைவேற்றுகின்றார். மார்க்கு நற்செய்தி 10:52. இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்திகளில் நாம் காண்பது என்னவென்றால், இயேசுவிடம் நலம் வேண்டி வருவோரின் நம்பிக்கையின் பொருட்டு அவர்கள் நலம் பெற்று செல்வார்கள். அதேபோல் பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுதல் நிகழ்வை உற்று நோக்கும்போது பர்த்திமேயுவின் நம்பிக்கை அறிந்து இயேசு அவருக்கு மீண்டும் பார்வையை கொடுத்து வழி அனுப்புகின்றார். பர்த்திமேயுவின் நம்பிக்கை எவ்வளவு ஆழமானது என்பதை இயேசு தன்னை கூப்பிடுகிறார் என்றதும், தன் பார்வையற்ற தன்மையை மறந்து தன்னுடைய மேலுடையை எரிந்துவிட்டு குதித்து எழுந்து ஓடியது நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு துவங்கி விடாமுயற்சியோடு தொடர்ந்தால் நாம் வேண்டுவதையும் விரும்புவதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுதல் நிகழ்வு நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்வில் நம் சமுதாயமும் உறவுகளும் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் அல்லது நாம் ஓரம் கட்டப்பட்டாலும் துயரத்தில் நாம் இறைவனை நோக்கி கூக்குரல் எழுப்பினால் நமது குரலுக்கு செவிமடுத்து நமது தேவை அறிந்து நமக்கு நிறைவை தர வல்லவர் நம் ஆண்டவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.
விழிகளில் தேங்கிடும் நீர் கண்டால் அந்தினால் தாயதை துடைத்திடுவார். விழிகளில் தேங்கிடும் நீர் கண்டால் அந்தினால் தாயதை துடைத்திடுவார். தான் பெற்ற செய்வாழ தன்னை முழுதும் ஒளி தரும் மெழுகாய் உருக்கிடுவாள். இலைகள் பல திசை விரிந்தாலும் வேர்கள் அதனை மறப்பதில்லை. தாயினும் மேலான இறை அன்பு ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. செவி சாய்க்கும் போதுமே அதை தகர்த்திட வருவார். சிறு துயர் என்றால் போதுமே நம்மை தாங்கிட வருவார். செவி சாய்க்கும் இறைவன் 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 செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்க
பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
ஒருவர் தன்னை கடவுளின் முன்பாக குற்றம் சுமத்த அறிந்திருப்பதே வெளிவேட தன்மையிலிருந்து குணமடைவதற்கு மருந்தாகும். இவ்வாறு கடவுளின் முன்னர் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அறியாதவர் நல்ல கிறிஸ்தவர் அல்ல என்று இச்செவ்வாய் காலையில் மறைவுரையாற்றினார் திருத்தந்தை பிரான்சிஸ். அக்டோபர் 15 இச்செவ்வாய் காலையில் வத்திக்கானில் தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை தன்னை உணவருந்து அழைத்திருந்த பரிசேயர் குறை கூறியதற்கு இயேசு அளித்த பதில் பற்றி விளக்கும் இந்நாளைய நற்செய்தியை மையப்படுத்தி மறைவுரையாற்றினார். வெளிவேட தன்மையை சகித்துக் கொள்ளாத இயேசு பரிசேயர்களை வெளிவேடக்காரர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று அடிக்கடி அழைத்தார். அந்த போக்கு இயேசுவை அல்ல, மாறாக உண்மையை அவமதிப்பதாகும் எனவும் திருத்தந்தை கூறினார். ஒருவர் தான் செய்த தவறுகளை ஏற்பது வெளிவேடத்திலிருந்து வெளிவருவதற்கு மருந்தாகும் என்று உரைத்த திருத்தந்தை, வெளிவேடத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு கடவுளிடம் மன்றாடுவோம் என்று மறைவுரையில் விசுவாசிகளிடம் கேட்டுக் கொண்டார்.
அமேசான் திருவவைக்கும் ஒருங்கிணைந்த சூழலியலுக்கும் புதிய பாதைகள் என்ற தலைப்பில் வத்திக்கானில் நடைபெற்று வரும் உலக ஆயர்கள் மாமன்றத்தின் 11வது பொது அமர்வு அக்டோபர் 15 புதன் காலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பிரசன்னத்தில் துவங்கியது. 180 மாமன்ற தந்தையர் பங்கு கொண்ட இந்த அமர்வில் உரையாற்றிய பிரதிநிதிகள் அமேசான் பகுதியில் கூட்டுப் பண்பை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் ரேபாம் எனப்படும் அமேசான் திரு அவை வலையமைப்பின் ஒத்துழைப்போடு அப்பகுதிக்கு நிரந்தர ஆயர்கள் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படுமாறு பரிந்துரைத்தனர். இந்த அமைப்பு லத்தீன் அமெரிக்க ஆயர் பேரவையோடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும், நிலம் சுரண்டப்படுதல், போதைப்பொருள் வர்த்தகம், மனித வர்த்தகம், பாலியல் தொழில் போன்று அப்பகுதியில் இடம்பெறும் குற்றங்களை களைவதில் திரு அவையின் பணிகளுக்கு உதவ வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது.
ஒருங்கிணைந்த சூழலியல், குறிப்பாக மனித வாழ்வுக்கு முக்கியம் மற்றும் அடிப்படை தேவையாக இருக்கின்ற தண்ணீர் பாதுகாக்கப்படுவதற்கு மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டியது இன்றியமையாதது என்று அமேசான் சிறப்பு ஆயர்கள் மாமன்றத்தில் இத்திங்கள் மாலை பொது அமர்வில் கூறப்பட்டது. அக்டோபர் 14 இத்திங்கள் மாலை 4:30 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பிரசன்னத்தில் 177 மாமன்ற தந்தையர், வல்லுநர்கள், பார்வையாளர்கள் மற்றும் இதில் கலந்து கொள்ள சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் அனைவரோடும் இம்மாமன்றத்தின் 10வது பொது அமர்வு ஆரம்பமானது. அமேசான் பகுதியில் இறைவார்த்தையால் மேலும் மேலும் வலுப்படுத்தப்பட்ட திரு அவையை உருவாக்குவது அப்பகுதியில் திரு அவையின் மெய்ப்பு பணி சவால்களில் ஒன்று என்றும், இத்தகைய திரு அவையை அமைப்பதற்கு கூட்டுப் பண்பில் ஆற்றப்படுவது குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டும் என்றும் மாமன்ற தந்தையர் கருத்து தெரிவித்தனர். மேலும் இந்த பொது அமர்வின் இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் தன் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார்.
பாரம்பரிய ஜெபமான ஜெபமாலை ஜெபிப்பதில் இளையோரை ஈடுபடுத்தும் புதிய வழி ஒன்றை திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப வலையமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அக்டோபர் மாதம் சிறப்பு தூதுரை பணி மாதமாக சிறப்பிக்கப்பட்டு வரும் வேளை, இந்த மாதத்தின் மத்தியில் வலைத்தளம் வழியாக உலக அமைதிக்காக ஜெபமாலை ஜெபிக்கும் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப வலையமைப்பு கிளிக் டு பிரே இ ரோசரி என்ற செயலியை அக்டோபர் 15 செவ்வாய் என்று அறிமுகப்படுத்தியுள்ளது. இலவசமாக கிடைப்பதற்கு வழி செய்யப்பட்டுள்ள இந்த செயலியில் ஜெபமாலை ஜெபிக்கும் முறை மற்றும் நற்செய்தியை தியானிக்கும் வழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன.
உலகளாவிய பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் நடவடிக்கைகளில் கிராமப்புற பெண்கள் முக்கிய அங்கம் வகிக்கின்றனர் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டரெஸ் அவர்கள் கூறினார். அக்டோபர் 15 செவ்வாய் என்று சிறப்பிக்கப்பட்ட உலக கிராமப்புற பெண்கள் நாளுக்கென வெளியிட்ட செய்தியில், கிராமப்புற பெண்களின் குரல்களுக்கு செய்முடுத்து அவற்றை ஏனையோருக்கு அறிவிப்பது பருவநிலை மாற்றம் பற்றிய அறிவை பரப்புவதற்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார் ஐநா பொதுச் செயலர். அரசுகளும் தொழில் முனைவோரும் சமுதாய தலைவர்களும் பருவநிலை மாற்றம் குறித்த கிராமப்புற பெண்களின் குரல்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும் குட்டரெஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகத்தின் திருச்சி மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ஆந்தனி டிவோட்டா அவர்கள் அக்டோபர் 15 செவ்வாய் அதிகாலை 2:30 அளவில் மாரடைப்பால் இறைவன் திருவடி சேர்ந்தார் என்பதை அறிவிக்கின்றோம். 1943 June 30 தூத்துக்குடியில் பிறந்த ஆயர் டிவோட்டா அவர்கள் 1971 அருள் பணியாளராகவும், 2001 January 28 திருச்சி மறைமாவட்ட ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார். மேதகு ஆயர் அந்தோனி டிவோட்டா அவர்களின் இறுதி திருப்பலி அக்டோபர் 16 இப்புதன் காலை 10 திருச்சி மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலயத்தில் நடைபெறும். இந்த திருப்பலிக்கு பின்னர் அவரது உடல் அவரது விருப்பப்படி பெங்களூரு புனித ஜான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிக்கும் மாணவ மாணவியரின் பகுப்பாய்வு படிப்பிற்கு உதவும் வகைக்காக ஒப்படைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த ஆயர் டிவோட்டா அவர்களின் கண்களும் திருச்சி புனித ஜோசப் மருத்துவமனைக்கு கண்தானமாக செய்யப்பட்டுவிட்டன.
இத்துடன் உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் வத்திக்கான் வானொலி.
வணக்கம்.
வணக்கம்.